ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் 13-15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தரின் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியையும் உண்டாக்கும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உங்களை ஒரு நான் கேள்வி கேட்டேன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளை ஆளுகிற கவர்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு என்ன பதில் நம்ம கொடுப்போம்? இப்ப இருக்கிற சென்ட்ரல்ல இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் இல்லைங்களா, மோடியினால அமைக்கப்பட்ட, மோடி அமைத்த ஒரு கவர்மெண்ட் இருக்கு, நமக்கு இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க மனசுல வர சிந்தனைகளை நீங்களே யோசிச்சுக்கலாம். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை குறித்து எந்த அக்கறையும் அவங்களுக்கு இல்லை, என்ன செய்யறாங்களோ செய்யட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கறை இல்லாத நிலைமை. இன்னும் சில பேருக்கு பயங்கர வெறுப்பு, சில பேர் சிரிக்க கூட செய்வாங்க, கவர்மெண்டா அப்படின்ற மாதிரி சிரிக்க கூட செய்வாங்க, என்ன கவர்மெண்ட், இதெல்லாம் ஒரு கவர்மெண்டான்ற மாதிரி ஒரு சிரிப்பு வரலாம். சில பேருக்கு ரொம்ப கோபம், என்னங்க கவர்மெண்ட், விலைவாசி எல்லாம் கூடிப்போது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க இவங்க, பயங்கர பிஜேபி கவர்மெண்ட்னா கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா, ஆன்டி கன்வர்ஷன் பண்ண அதுக்கு ரூலு கொண்டு வராங்க, பயங்கரமாக செய்கிறாங்க, கன்வர்ஷனுக்கு விடுறதில்ல, அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னா மோடி போய் பாகிஸ்தான் கிட்ட சண்டை போடலாமா சண்டை போடலாமா வாருக்கு வேற பேசிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கோபம், ரொம்ப நெகட்டிவ் ஆட்டிடியூடு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது இல்லைங்களா. கவர்மெண்ட்டு நினைச்சாவே நமக்கும் அப்படித்தான் இருக்குது, நெகட்டிவ் ஆட்டிடியூடு. அதை வந்து இன்னைக்கு நான் நம்புற, இன்னைக்கு நம்ம பேதுரு படி சொல்ற வசனங்களை நம்ம நல்லா தியானிச்ச பிறகு நம்ம மனநிலைமையே மாறிடும் நான் நம்புறேன். கவர்மெண்ட்டை பத்தி நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளே மாறிடும். ஏன்னா எனக்கு அது ரொம்ப மாறி போச்சு, ஒரு 2 வாரமா ரொம்ப பெரிய மனம் திரும்புதல் வந்துருச்சு. கவர்மெண்ட்டை பத்தி நான் சிந்திக்கிற காரியங்கள்ல நிறைய என்ன நான் மாத்திக்கிட்டு அது நமக்கும் அப்படி ஏற்படும் நான் நம்புறேன். ஏன்னா இயற்கையாவே நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே ஒரு கேரே இல்லை கவர்மெண்ட்டை பத்தி, ஒரு கேரே இல்லை. அது மாத்திரம் இல்லாம ஓட்டு ஒழுங்கா போட மாட்டேன், என்ன ஓட்டு போட்டு என்ன போகுதுன்னு. அது மாத்திரம் இல்லாம ஒரு ரொம்ப கோபம் சில நேரங்களில், ரோடு பார்த்தா ரோடு சரி இருக்கிறது இல்லை, ரோடெல்லாம் சரியில்லைனா கோபமா வரும். இவங்களுக்கு டாக்ஸ் கொடுக்குற பதில் நம்மளே அந்த காசை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளே ஒரு ரோடை போட்டிருக்கலாம் நம்ம ஏரியாக்குன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்குவேன், அப்படிலாம் கோபமா வரும். ஆனா அதெல்லாம் எவ்வளவு தப்பு என்பதை உணர வச்சிருக்கு இந்த வசனம் எனக்கு. ஆகவே பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யட்டும், பேதுரு இன்னைக்கு பேசுற வசனங்கள் நம்ம மனதை மறுரூபமாக்கும், கவர்மெண்ட்டை பத்தி நம்ம வித்தியாசமா சிந்திக்க நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா நமக்கு பொதுவாகவே இயற்கையாவே அப்படி இருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த மீடியாக்காரங்க, இந்த சினிமாக்காரங்க எல்லாரும் அரசியல்வாதிகளை ரொம்ப லஞ்சம் வாங்குறவங்களா, ரொம்ப மோசமானவங்களா, போலீஸ்காரங்களை மோசமா காமிச்சு காமிச்சு நமக்கு கவர்மெண்ட்டை பத்தி ஒரு நெகட்டிவ் எண்ணம் இல்லைங்களா, தப்பான எண்ணம் நமக்கு இயற்கையாவே வந்துருச்சு. அதை நம்ம மாத்திக்கிறதுக்கு பேதுரு நமக்கு உதவி செய்யறாரு. அதை பார்ப்போம். பேதுரு வந்து அருமையான மகிமையான நம்மளுடைய ரட்சிப்பை பத்தி பேசிட்டு இப்போ நம்மளுடைய கடமை பக்கம் திரும்புறார். கடமை பக்கம் திரும்பும் போது ஒரு எக்ஸலண்ட் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை அழைக்கிறார். நீங்க யாருன்னு சொல்லி முடிச்சுட்டு உங்களை ஒரு எக்ஸலண்ட் வாழ்க்கை நான் எப்படி வாழ்றதுன்னு நான் சொல்லித்தரேன். எந்த மாதிரி எக்ஸலண்ட்னா, அந்நியர்களுக்கு மத்தியில் நீங்க வாழும்போது அவங்களுடைய வாய உங்களுக்கு விரோதமாய் பேசுற காரியத்துல அவங்க வாய அடைக்கிறது மாத்திரம் இல்லாம, சந்திப்பின் நாளிலே தேவன் அவர்களை சத்தியத்தை கொண்டு அவங்ககிட்ட சுவிசேஷத்தை பேசும் போது உங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரினால அவங்க தேவனிடத்துல வருவதற்கு உதவியா அவங்க வாழ்க்கை இருக்கிற அளவுக்கு எக்ஸலண்டா அவங்க வாழ்க்கையை வாழணும்ன்றார். அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கணும் அவங்க வாழ்க்கை அப்படின்றத நமக்கு சொல்லி வர்றாரு. எப்படிங்க அப்படி வாழ்றது? அது ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்தோம், பிரியமானவர்களே, ஒரு அன்பின் வேண்டுகோள், ஒரு அன்பின் வேண்டுகோள். ஏன் கிறிஸ்துவுடைய நாமத்துக்காக பிரியமானவர்களே, ஏன்னா கிறிஸ்து வந்து பலவிதமான கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா, பல கிறிஸ்தவர்கள் யூதாஸ் மாதிரி இருக்கிற கிறிஸ்தவர்களுனால கிறிஸ்துவுடைய நாமம் மிக கேவலப்பட்டு கிடக்குது இல்லைங்களா. எத்தனை பேர் புறமதஸ்தர்களுக்கு மத்தியில இயேசுனால எவ்வளோ கெட்ட பேர், இயேசுவை பத்தி எவ்வளோ அவமானமா நினைக்கிற அளவுக்கு கிறிஸ்தவம் இருக்கிற ஒரு நிலையில. பிரியமானவர்களே, உங்களை நான் அழைக்கிறேன், இயேசுக்காக நீங்க வாழுவீர்களா? புறமதஸ்தர்களுக்கு மத்தியில தேவனுடைய நாமம் அவர்கள் நிமித்தம் தூஷணம் படுகிறதுன்ற ஒரு நிலையில இருக்கும் போது, அவங்க வாயை அடைக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்க வாயை அகலமா திறந்து இயேசுவை பத்தி விரோதமா பேசுற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. இயேசுவை மகிமைப்படுத்துற விதத்துல கிறிஸ்தவர்களே இல்லை. ஏன் இயேசு பாவத்துல இருந்து காப்பாத்துவாருன்னு சொல்ற கிறிஸ்தவனே பாவத்துல வாழ்கிறான் இல்லைங்களா. அது என்ன சாட்சி? இயேசு உன்னை மறுரூபப்படுத்துவார், உங்க வாழ்க்கையை மாத்துவாருன்றவனே அவ வாழ்க்கையில எந்த மறுரூபம் ஆனதில்லை. அது என்ன சாட்சி? அப்படி இயேசுடைய நாமத்தை கேவலப்படுத்துற ஒரு மத்தியில நீங்க அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படிங்க வாழ்றது? அப்படி ஒரு எக்ஸலண்ட் லைஃப் எப்படி வாழ்றது? முதலாவது நீங்கள் வந்து உங்க மைண்ட் சிந்தனை அந்நியர்களா நீங்க வாழணும். அந்நியர்களாகவும் பில்கிரிம்ஸ் பிரயாணிகள், மோட்ச பிரயாணிகளாக பல பரதேசிகளா நீங்க வாழணும். அதுக்கு முதல் படி என்ன? எப்படி எப்படி வாழ்றது? மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. ஒரு அந்நியனுடைய மைண்ட் செட் எப்படி? அந்நியனா நான் வாழ்றது இந்த உலகத்துல எப்படி? இந்த உலகம் ஒட்டி அடிமைப்பட்டிருக்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நான் வெளியே வரணும், அதை விலகி. ரொம்ப முக்கியம் அது. அது திருப்பி ஒரு சர்மன் அதை பத்தி சொல்லிடலான்னு வரும், ஆனா அதை விட்டு சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிசுத்தாவி இருக்கிற ஒரு மனுஷனா, பரிசுத்தாவி ஒழுங்கா அவனுக்குள்ள செயல்படுற ஒரு மனுஷனா, அவன் ஒரு தீ மாதிரிங்க. அவனுக்குள்ள எப்ப பாரு அவன் நெஞ்சு எரிஞ்சுகிட்டு இருக்கும், எரிஞ்சுகிட்டு இருக்கோம், நன்றினால எரிஞ்சுகிட்டு இருக்கோம், ஸ்தோத்திரத்தினால எரிஞ்சுகிட்டு இருக்கோம், அவனுக்கு தேவ வசனத்தின் மேல தாகத்தினால அவன் நெஞ்சு எரிஞ்சுகிட்டே இருக்கும், ஒரு தீ பத்தி எரிஞ்சுகிட்டே இருக்கும். அவன் நன்றி எது மாத்திரம் இல்லாம இயேசுக்காக ஏதாவது செய்யணுமே செய்யணுமே, ஆத்மாக்களுக்காக ஏதாவது செய்யணுமேனு பரிசுத்தாவி இருக்கிற ஒரு மனுஷனோ மனுஷன் அப்படித்தான் இருப்பான். உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும். ஆனா அந்த நெருப்பை பச்சை தண்ணி ஊத்தி அவிக்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுக்கும் செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து மாம்ச இச்சைகள். அதுல வாழ்ற மனுஷன் வந்து அவனுக்குள்ள அந்த தீ இல்லாத போது அவன் கனித்தருகிற எந்த நற்கிரியைகளும் செய்ய முடியாது, தேவனுக்கு நன்றியாகவும் வாழ முடியாது. ஆகவே அதை விட்டு முதல்ல விலகுங்க, மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அது ஒரு அந்தரங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது பப்ளிக் லைஃப், பிரைவேட் லைஃப் சுத்தமா வச்சுக்கணும். பப்ளிக் லைஃப் எப்படி இருக்கணும்? ஒரு எக்ஸலண்ட் லைஃப், ஒரு புகழத்தக்க ஒரு வாழ்க்கை. எல்லோரும் இன்னொரு சில வார்த்தைகளை கூட மனதை கொள்ளை கொள்ளும் வாழ்க்கை இல்லைங்களா. அந்த 12வது வசனத்துல வருது பாருங்களா, புறஜாதிகள் உங்களை அக்கிரமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள நல்லடக்கை உள்ளவர்களாக, ஒரு நற்கிரியைகள் நிறைந்த நல்லடக்கை உள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த வாழ்க்கையில வரும் நற்கிரியைகள்னா என்ன? நல்ல காரியங்களே செய்கிற மக்களா இருக்கணும், ஒரு எக்ஸலண்ட் லைஃப், நற்கிரியைகள் நிறைந்த நல்ல வாழ்க்கை, நல்லடக்கை. எந்த அளவுக்கு அந்த நல்லடக்கை இருக்கணும்னா, அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க மனிதர்கள் வாயடைஞ்சு போய் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் புரியலங்க, இவ்வளவு சொன்னாலும் எனக்கு புரியாதுங்க. ஏன்னா பேதுரு நம்மள இருள்ல உடல ஒரு ஒரு டீட்டெயிலும் சொல்ற, எங்கெங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற பாருங்களா. இதுவும் புரியலன்னா இன்னும் சொல்லித்தரேன் உங்களுக்கு, எங்கெங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத டீட்டெயில சொல்ற. நீங்க வாழ்ற வாழ்க்கை முன்னுதாரணமாக சாட்சியாக மற்றவங்க உங்க வாழ்க்கையை பார்த்து இயேசுகிட்ட வரும்படி இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை நீங்க வாழ்றது மூணு இடத்துல, மூணு வட்டத்துல வாழ்றோம் இல்லைங்களா. எங்க வாழ்றோம்? முதலாவது எங்க வாழ்றோம்? சமுதாயத்துல வாழ்றோம். அடுத்தது வேலையில வாழ்றோம் இல்லைங்களா, வேலை தான் நமக்கு. அது அடுத்தது குடும்பம். இந்த மூணு வட்டத்தான் தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு, சமுதாயம், வேலை, வீடு. இந்த மூணு இடத்துலயும் எப்படி வாழணும்னு அவர் சொல்லித்தர போறார். எவ்வளவு ஈஸியா இதை கூட நமக்கு சொல்லி தந்து, ஏபிசிடி கூட சொல்லித்தரல, நம்ம கத்துக்கலன்னா எப்படி? இதை சொல்லித்தர, சமுதாயத்துல எப்படி வாழணும், வேலையில எப்படி வாழணும், வீட்டுல எப்படி வாழணும். நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் நன்றாக கத்து கொடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் வரப்போறேன். நீங்க இதுலாம் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்து அது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான், நல்லா இருக்கீங்களா போலீஸ்கார மாதிரி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வரப்போறேன். ஆகவே நம்ம ஒன்னன்னா பார்த்து இதுல படிச்சுக்குவோம். முதலாவது ஒரு சமுதாயத்துல எப்படி வாழணும் அதை நமக்கு சொல்லித்தர்றாரு. சமுதாயத்துல எப்படி வாழணும் அந்த வட்டத்தை பார்ப்போம். இதுல வந்து 13-14 அந்த வசனங்கள்ல 4 தலைப்புல நம்ம படிச்சுக்கலாம். முதலாவது ஒரு கட்டளை, ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. ஒரு பொதுவான விசாலமான அஸ்திபாரமான ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஊக்கம், எதனால இந்த கட்டளையை நீங்க செய்யணும்ன்றது ரெண்டாவது சொல்றாரு. மூணாவதாக அது எங்க பயன்படுத்தணும், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும். முதலாவது இங்க பயன்படுத்தணும், ரெண்டாவது அப்படின்றாரு. நாலாவதாக சில காரணங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது கட்டளை, ஏன் அந்த கட்டளையை செய்யணும், அதை எங்க அப்ளை பண்ணணும், அதுக்கு சில காரணங்கள் பார்ப்போமே. 13 இருந்து நம்ம படிக்கலாம். 13 படிங்களா.
நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள்.
சாரி, மனுஷருடைய கட்டளை யாவற்று நிமித்த கர்த்த படிங்க இன்னொரு சாரி.
நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள்.
கீழ்படியுங்கள், அதைத்தான் நம்ம கவனிக்கணும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சப்மிட் யுவர் செல்ஸ். கீழ்படிங்கன்றது கரெக்டான வார்த்தையா எனக்கு தெரியல. சப்மிட் யுவர் செல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸலன்ட் லைஃப் எப்படிங்க ஆரம்பிக்கிறது, எப்படிங்க ஆரம்பிக்கிறது, சப்மிட் யுவர் செல்ஸ் அங்கத்தான் ஆரம்பிக்கிறது. சப்மிட் யுவர் செல்ஸ் பாருங்களேன், நம்ம ஊர்ல ஒரு எக்ஸலன்ட் லைஃப் எப்படிங்க வாழ்றதுன்னா நம்ம எப்படி சொல்லியிருப்போம் மத்தவங்களுக்கு, புத்திமதி, நல்லா ஜபம் பண்ணுங்க, நல்லா இது பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாம் ரொம்ப விசேஷமா வாழுங்க, என்னென்னவோ காரணம் நம்ம சொல்லியிருக்கலாம். ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும், எல்லோரையும் உங்களை உயர்த்திக்கிட்டு நீங்க இருக்க வேண்டும் அப்படின்லாம், நீங்க எலும்புங்கள் இந்தியாவை ஜெயிப்போம் அப்படின்லாம் சில இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் சொல்லித்தர புத்தி பாருங்களேன், மற்றவங்க எல்லாம் பார்த்து அசந்து போய் மனம் கொள்ளை கொண்டு இயேசு கிட்ட வரணும்னா முதல்ல எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், சப்மிட். சப்மிட் சப்மிட்னா என்ன, தமிழ்ல இங்கிலீஷ்ல வார்த்தை இருக்கு, எனக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. ஒரு சில வார்த்தைகள் இருக்கு, அடிபணியுங்கள், அடிபணியுங்கள்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இன்னும் நம்ம புரியற மாதிரி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்லணும்னா அடங்கு அப்படின்லாம், அடங்குன்னு தெரியுங்களா, அடங்கு. முதல்ல அடங்குறத கத்துக்க, அதுதான் சொல்றாரு அவர். அடங்குனா புரியுதுங்க, வேற ஏதாவது வார்த்தை இருக்கா சப்மிட்டுக்கு, என்ன சமர்ப்பின்னு கூட சொல்லலாம், சில வார்த்தைகள் இருக்கு. அடங்கு முதல்ல, நீ முதல்ல வாழ்க்கை சிறப்பா எக்ஸலண்டா இருக்கணும்னா முதல்ல நீ அடங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஒரு மிலிட்டரி வேர்டு, மிலிட்டரியில தான் அடக்கம் பார்க்கணும். நம்ம ஒரு கமாண்டர் கீழே எல்லா மனுஷருங்களும் ஆர்டரா நிப்பாங்க, அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லைங்களா, அவருக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, ஒபேனா ஒபே, அதான் அடங்குறதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, எந்த தர்க்கமோ வாதமோ இல்லாம அடங்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வருது, புட் யுவர் செல்ஃப் இன் ஆட்டிடியூட் ஆஃப் சப்மிஷன், உன்னையே உன் மனநிலைமையே அடங்குற ஒரு மனநிலைமையா மாத்திக்கணும், எங்கேயும் அடங்குற ஒரு மனநிலைமையா மாத்திக்கணும். எல்லா பராமரிப்புல தேவன் உன் மேல் வைத்திருக்கிற சகல அதிகாரத்துக்கும் நீ அடங்கணும், அதான் சொல்ற. முதல்ல அடங்கு கத்துக்கங்க. நமக்கு ரொம்ப கஷ்டம் இது இல்லைங்களா, ரொம்ப ஈஸியா நமக்கு, ஏங்க யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் விழுந்ததுக்கு காரணம் என்ன, அடங்காம போனதுக்கு. நம்ம குலம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன, அடங்காம போனதுக்கு. அப்படி கெட்டு போய் விழுந்து அடங்காம போய் வந்த ஆதாமுடைய பிள்ளைகளாக, சர்ப்பத்தின் பிள்ளைகளாக வந்த நமக்கு வந்து அடங்குறதுன்றது இயற்கையாவே ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரியுதுங்களா. இயற்கையாவே நம்ம பிறந்த பிள்ளைகள்ல இருந்து எடுத்துனோம்னா அவங்களுக்கு கீழ்ப்படிதல் சொல்லித்தர்றது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்குது நமக்கு, அடங்குறது இல்ல, அடங்குறதே இல்லை, எவ்வளோ சொன்னாலும் அடங்குறது இல்லை. ஏன், அது ஆதாமுடைய ஒவ்வொரு பிள்ளையுடைய குணங்க, அது அடங்காத குணம். நான் பெரியவன், எனக்கு தெரியும், நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு தெரியாதா இவருக்கு என்ன பெருசா தெரிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோ, நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும் அப்படின்றது அடங்காதது, பேச்ச கேட்காதது. யாருக்கு என்ன எல்லாம் ஒருத்தர் கீழே நான் எதுக்குங்க இருக்கணும் அப்படின்ற அடங்காத ஒரு குணம் எல்லா ஆதாமின் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு குணம். பாவத்துல வாழுகிற ஒரு குணத்துக்கு ரோமர்ல என்ன போட்டிருக்குன்னா, தங்களை தாங்கள் ஞானிகள் என்று எண்ணி அவங்களை என்ன நினைச்சாங்கன்னா ஞானிகள் என்று எண்ணி எப்படி ஆயிட்டாங்க, பைத்தியக்காரர்கள் ஆனார்கள். பாவத்துல வாழ்றவருக்கணும் தன்னை பத்தி பெருசா எண்ணிக்கிட்டு ஆனா பைத்தியம் அவன் பைத்தியம்னு வேதம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு குணம் நமக்கு அடங்குறது இல்ல, சப்மிஷன்ன்றதே இல்ல, அடங்குறது இல்ல. எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் புரியும்ன்ற மாதிரி ஒரு அடங்காத்தன்மை நமக்கு. இது பாருங்களேன் பேதுரு என்ன சொல்றாரு, அப்பா நீ ஆதாமின் பிள்ளையா வந்திருக்கிற, உன்னை பாவம் உன்னை டேமேஜ் ஆக்கிருச்சு, கிருபை உன்னை சீர்படுத்த ஆரம்பிக்குது, ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்குதுன்னா அது முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது, நீ அடங்கணும். கடவுளுடைய பிள்ளையாக ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, அடங்குறவன், சப்மிட் பண்றவன். எந்த மாதிரி சப்மிட், அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்திருக்குன்னா லூக்கா 2:51 பாத்தீங்கன்னா அதே வார்த்தை அங்க போட்டிருக்கு பாருங்களேன்.
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
யார பத்தி போட்டிருக்காங்க, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அதே வார்த்தை அப்படின்னு வருது. இயேசு தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டி பண்ணவர் இல்லைங்களா, வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தரானவர். அவர் போய் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு போய் என்ன போட்டிருக்கு, அடங்கி இருந்தார், அடங்கி இருந்தார், சப்மிட் பண்ணி இருந்தார். யோசிச்சு பாருங்க, அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வரும்போது அவரை விட பெரிய ஞானம் அறிவு தன்மை யாருக்கும் இல்லை, ஆனா கடவுளுடைய அதிகாரத்துக்குள்ள அவர் தன்னை கீழே பார்க்கிறார். கடவுள் வச்ச அதிகாரமா தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து அதுக்கு அடங்கினார். யோசிச்சு பாருங்க, நியாயப்பிரமாணத்துல பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடுங்கன்னு நியாயப்பிரமாணம் சொல்றதை அவர் பார்த்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தணும் என்பதற்காக பெற்றோருக்கு அடங்கி அவர் நடந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்தார். ஏன், யோசிச்சு பாருங்களேன், இவரை விட அவங்க பெற்றோர் புத்தி, இவருக்கு இவருடைய ஞானம் என்ன, திறமை என்ன, அவங்க பெற்றோருங்க முட்டாளுங்க. இவருக்கு முன்னாடி தன்னால் சிருஷ்டிக்க பண்ணப்பட்டவங்க பெற்றோருங்க இல்லைங்களா, இவர் பாவமே இல்லாதவர், அவர்கள் வெறும் பாவிகள். ஆனா அப்படிப்பட்ட பலவீனமான பாவிகளுக்கு போய் பரிசுத்தம் உள்ள தேவன் மனிதனாக பிறந்ததுனால கீழ்ப்படிந்து சப்மிட் பண்ணார். எவ்வளவு ஆச்சரியம், உனால் யோசிக்க முடியுமா, எவ்வளவு ஆச்சரியம். அவங்க சொல்றதெல்லாம் சில நேரத்துல முட்டாள்தனமா இருக்கலாம், இவருக்கு இவருக்கு இருக்கிற ஞானம், இவருக்கு இருக்கிற திறம் முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா அதுக்கு சப்மிட் பண்ணார். நம்ம அடங்கிறது வந்து நமக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலினாலேயோ ரொம்ப அறிவாளினாலேயோ ரொம்ப தகுதியானவங்கன்றதுனால அடங்கிறது இல்ல, கடவுள் அவங்கள நமக்கு அதிகாரமா வச்சிருக்கிறாருன்றதுனால தாங்க நம்ம அடங்கணும். புரியுதுங்களா, பெரிய முட்டாள் ஸ்டூப்பிடா இருக்கலாம், ஆனா கடவுள் அவர் அதிகாரமா வச்சிருக்கிறாரு, அதனால நான் அடங்குவேன் அப்படின்னு இயேசு அடங்கினாருங்க, சப்மிட் பண்ணாரு அவங்க பெற்றோருக்கு. பாருங்களேன் அவருடைய முன்மாதிரி, ஆனா அதனோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அடங்குனாருன்னா சாதாரணம் இல்ல, ஏன்னா அவர் மனசு பூர்த்தி அடங்கி இருப்பார், முழு இதயத்தோடு பெற்றோர் கீழ்ப்படிஞ்சிருப்பார். ஏன்னா அவரே சொல்லி கொடுத்தாரு மலப்பிரசங்கத்துல, கடவுளுடைய கட்டளைகள் வெறும் வெளிப்பிரகாரமா செய்யறதுல ஒன்றி இல்ல, உள்ளான நோக்கங்கள் உள்ளான சிந்தனையும் கொண்டு இருக்கிறது. அது சொல்லி கொடுக்கல, அவரு ஒரு குழந்தைய பார்த்து ஒரு உக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான், தங்கச்சி பக்கத்துல நினைச்சான், அவன் கோமா உக்காந்தானா, உக்காரு அப்படின்னா அவன் கோமா உக்காந்தானா, மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு உக்காந்தான். அவங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி பக்கத்துல பார்த்து, அம்மா அண்ணா அவன் தம்பி வெளியேத்தான் உக்காறான், ஆனா உள்ள நிக்கிறாமா அப்படின்னுச்சான். அந்த மாதிரி அடங்குறதும் இருக்கு, புரியுதுங்களா, கட்டாயத்துக்காக உள்ள பயங்கர கோபத்தோடு ஆனா வேற வழியிலேயே அடங்குறது, அப்படி அடங்குறது இல்லைங்க, மனஸ்பூர்த்தியா தேவன் வச்ச அதிகாரம் இது, அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்படிவேன், மனஸ்பூர்த்தியா கீழ்படிவேன். அப்படித்தான் இயேசு அவங்க அப்பா அம்மா கீழ்படிஞ்சாருன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை தான் நமக்கு இங்க பேதுரு பயன்படுத்துறாரு. கிறிஸ்துவை பின்பற்றுகிற, அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, தேவனுடைய பிள்ளையா மாறினவர்களே, உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் லைஃப், உங்க வாழ்க்கையை பார்த்து மத்தவங்க திருந்தி வரணும்னா உங்களுக்கு எங்க அது ஆரம்பிக்குது, கீழ்ப்படியுங்கள். எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியணும், 13, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் அதாங்க அஸ்திபாரம். அவர் சொல்ல போறாரு கவர்மெண்ட் கீழ்படியணும், குடும்பத்துல கீழ்படியணும், வேலை கீழ்படியணும். ஆனா இங்க ஃபவுண்டேஷன்ல அவர் என்ன சொல்றது தெரியுமா? ஒரு விசாலமான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். யாவற்றுக்கும், மனுஷருடைய எல்லா கட்டளைகளுக்கும், கட்டளைனா கரெக்டான எல்லா அதிகாரங்களுக்கும் நீங்க கீழ்படியும். அது எல்லாத்தையும் உரியதா இருக்குது. உங்க பெற்றோரை உரியது, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரை உரியது, அது சேர்த்திருக்கு, ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருக்கு, ஸ்கூல்ல இருக்கிற ஹெட்மாஸ்டருக்கு, உங்க டீம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டீம்ல இருக்கிற கேப்டனுக்கு, வீட்டில் எல்லா அதிகாரங்களுக்கும் நீங்கள் கீழ்படியுங்க. அதை முதல்ல உணரணும், முதல்ல உணரணும். அந்த கட்டளை, அஸ்திபாரமான கட்டளை என்ன? கடவுள் வச்சிருக்கிற சகல மனுஷ அதிகாரங்களுக்கும் நம்ம கீழ்படியணும். அதான் கட்டளை. ரெண்டாவதாக அதனோட மோட்டிவ், எந்த நோக்கத்தினால கீழ்படியணும்? என்ன சொல்றாரு? நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்படியுங்க. எதுக்காக கீழ்படியணும்? கர்த்தர் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம். For the Lord's sake அப்படின்னு வருது பாருங்களா. For the Lord's sake, என்ன ஒரு ஆச்சரியம்! யோசிச்சு பார்த்தா பல காரியங்கள் பேதுரு சொல்லியிருக்கலாம், பல ஆர்குமெண்ட்ஸ் அவர் கொண்டு வந்திருக்கலாம். நான் சொல்ல போறேன் சில ஆர்குமெண்ட்ஸ், அதெல்லாம் அவர் சொல்லல. ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரே சூடு போதும். ஏதாவது கர்த்தர் நிமித்தம்னு சொல்லிட்டோம்னா உண்மையான கிறிஸ்தவனுக்கு அந்த சூடு போதும். அதோடு நிற்கிறார் அவர் பாருங்களேன். கர்த்தர் நிமித்தம் அது சொல்லிட்டா போதும் அவனுக்கு. அதான் பாருங்களேன், கர்த்தர் நிமித்தம். ஆனா நமக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இது. இயற்கையாவே நான் சொன்ன மாதிரி பிள்ளையிலிருந்தே கீழ்படுகிற அடங்குற குணம் நமக்கு இல்லை இல்லைங்களா? பிள்ளையிலிருந்தே நமக்கு இல்லை. என் வாழ்க்கை என் இஷ்டம், நான் தான் என் வாழ்க்கைக்கு பாஸ், நான் யாருக்கும் கீழ்படிய போறதில்ல. எனக்கு என்ன கரெக்டா இருக்கோ அதை தான் செய்வேன். இது என் உடம்பு, என் இஷ்டத்தின்படி நான் நடந்துக்குவேன்னு சொல்ற ஆதாமின் பிள்ளைகள், பாவத்தில் விழுந்த பிள்ளைகள், தங்களை தாங்களே ஞானிகள் என்று எண்ணி பைத்தியக்காரர்களா வாழுகிற நமக்கு பேதுரு சொல்றார், எக்ஸலண்ட் வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? கீழ்படியதுல ஆரம்பிக்குது. ஆனா நம்ம இப்படி சொல்றோம் வைங்களா, ஒரு கதையில இல்ல நான் அப்படி பண்ண முடியாது, இல்ல நான் செய்ய முடியாது, எப்படி முடிக்கும், நான் இவ்வளவு நாள் அப்படி வாழ்ந்து வந்துட்டேன், அப்படியெல்லாம் நான் மாற முடியாது, எல்லாத்துக்கும் எப்படி கீழ்படிந்து வாழ்றதுன்னு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு முகம் வருது. அந்த முகத்தை நம்ம பார்த்த உடனே மனசே உருகி போய் சந்தோஷமா நம்ம அதை செய்ய போறோம்னு வருது பாருங்களேன் ஒரு காட்சி. அந்த மாதிரி பேதுரு கொண்டு வர்றாரு. இல்ல முடியாது முடியாது முடியாதுன்னும் போது அங்க ஒரு முகத்தை கொண்டு வராரு. அந்த முகத்தை பார்த்து நம்ம மனசே உருக்குறார். என்ன முகம் அது? கர்த்தரின் நிமித்தம். For the Lord's sake. Lord's sake செய்ய மாட்டே நீ, Lord's sake செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாருங்களேன். For the Lord's sake எவ்வளவு அதிசயமா கொண்டு வர, ஒரு உண்மையான விசுவாசிக்கு அவன் மனசை தொட்டு உரிக்கும். வேற யாருக்கும் செய்ய மாட்டேன் சாமி, வேற யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன், உமக்காகன்னு சொன்னா நான் செய்யாம விட மாட்டேன். அதானுங்க ஒரு கிறிஸ்தவன். For the Lord's sake எவ்வளவு நல்லா சொல்றாரு. கர்த்தரின் நிமித்தம், எந்த கர்த்தர்? எனக்காக வாழ்ந்த கர்த்தர். நம்ம பாடின மாதிரி, நான் வாழணும்னு எனக்காக மரித்த கர்த்தர், என்னை ஆலயமாக, சாக்கடையிலிருந்த ஒரு மிருகத்தை ஆலயமாக மாத்தி, ஆசாரியனாக மாத்தி, ராஜரீக கூட்டமாக மாத்தி, கடவுளுடைய சம்பத்தாக மாத்தின அந்த கர்த்தர் நிமித்தம் செய்வியா? இது செய்வியா நீ? கர்த்தர் நிமித்தம் மனுஷருடைய எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்படியுங்கன்றார் பேதுரு. பாருங்களேன் என்ன ஒரு இதை போடுறாரு. ஏன்னா கர்த்தர் நிமித்தம்னு சொன்னா ஒரு உண்மையான கிறிஸ்தவன், யோசிச்சு பாருங்க, அவன் மனசுல எப்ப பாரு கடவுளுக்கு நன்றி பொங்குற ஒரு மனுஷங்க. நான் என்ன செய்ய முடியும் என் கர்த்தருக்காக? நன்றி எப்ப பாரு பொங்குது, அவர் ரத்தம் நன்றினால கொதிக்குது. நான் என்ன செய்ய முடியும்? அதை விட ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷன் என்னங்க இருக்க முடியும் ஒரு கிறிஸ்தவனுக்கு? கர்த்தருக்காக செய்வியா? பேதுரு பாருங்களேன், ஒரு அடங்காத குதிரைய மூக்கணாங்கயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்கிற, மூக்கணாங்கயிறு பிடிச்சா அது வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு தாங்க மூக்கணாங்க. கர்த்தர் நிமித்தம் உங்க அம்மாவை நீ நேசிக்கிறியா? நம்ம அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், உங்க அம்மா மனசே ஒடியம்பா, இது நீ செய்யலனா அந்த அம்மாக்காக நீ செய்வியா? அப்படின்னா செய்யாம இருக்காத அந்த புள்ள, அம்மாவை நேசிச்சுன்னா செய்யும் இல்லையா? அந்த மாதிரி அந்த கர்த்தரின் நிமித்தம் இது செய்வியா? அப்படி தாங்க பிடிக்கிறாரு நம்மள பாருங்களா. இங்க பிடிச்சிடுறாரு நம்மள, இல்ல முடியாது முடியாது நான் இங்க பிடிச்சிடுறாரு. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது மனசை உடைக்கும், மனசை தொடும். ஆண்டவரே ரொம்ப கஷ்டம்தான் இது, இது வரைக்கும் நான் சிந்திச்ச மாதிரி வாழ முடியாது, என் வாழ்க்கையை மாத்திக்கணும், என் பெருமையான மாம்சத்துக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் கீழ்படினா எப்படி சாமி முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப விசேஷம், ஆனா உம்முடைய நிமித்தம்னு சொல்லி முடிச்சதுனால வேற வழியே எனக்கு போதும் சாமி, அது என்கரேஜ்மெண்ட். என்ன நான் மாத்திக்கிறேன், என் சிந்தனை போக்க நான் மாத்திக்கிறேன், என் ஆட்டிடியூட நான் மாத்திக்கிறேன், உன் நிமித்தம், வேற யாருக்கும் இல்ல சாமி, வேற யார் சொல்லியிருந்தாலும் கேட்க மாட்டேன், உமக்காக நான் கேட்கிறேன்னு மாத்திக்குவாங்க. ஒரு கஷ்டம் அவன் மாத்திக்குவான், பாருங்களேன், அவன் மாத்திக்குவான். ஒரு மனுஷனுக்கு அது சொன்னா போதும், இதாங்க நான் ஒரு கிறிஸ்தவனா இல்லையா இதைத்தான் வச்சு பாத்துக்கணும். யாராவது கர்த்தர் நிமித்தம்னு சொல்லி நம்ம மனசாட்சியை தொற்ற முடியும்னா அவன் தான் கிறிஸ்தவன். கர்த்தர் நிமித்தம்னு சொல்லிட்ட பிறகும் நான் கேர்லெஸ்ஸா வாழ்ந்தனா அது கிறிஸ்தவனே இல்லைன்னு தான் அர்த்தம். அதை நம்ம பாத்துக்கணும். பாருங்களேன் அதை சொல்றார் பேதுரு. சரி, முதலாவது அஸ்திபாரமான கட்டளை, மனுஷருடைய சகல அதிகாரங்களுக்கும் கீழ்படியுங்கள். எதுக்காக கீழ்படியணும், கர்த்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள். மூணாவதாக அதோட பயன்பாடு எங்க பயன்படுத்துறாரு, முதலாவது எங்க பயன்படுத்துறாரு பாருங்களேன், 14வது வசனம் படிங்க.
மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்படியுங்கள்.
கீழ்படியுங்கள், மேலான ராஜாவுக்கானாலும் சரி, அந்த ராஜா அவனுடைய ஆட்சியை அனுப்புவதற்கு அனுப்புற சகல விதமான அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்படியுங்கள். அந்த காலத்துல பார்த்தோம்னா மேலான ராஜா யார் இருந்தது, ரோமருக்கு சீசர். அவர் சீசர் கீழே செனட் இருந்துச்சு, பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி. அந்த செனட் கீழே பல விதமான ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஆளும்படிக்கு கவர்னர்ஸ் அனுப்புவாங்க. பிலாத்து ஒரு கவர்னர், யுதயவாண்ட ஒரு கவர்னர், அந்த மாதிரி கவர்னர்ஸ் அனுப்புவாங்க. அந்த கவர்னர் கீழே நூற்றுக்கு அதிபதி இருப்பாங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி கீழே கமாண்டர்ஸ் இருப்பாங்க, அது கீழே போலீஸ் இருப்பாங்க. அந்த எல்லா அதிகாரங்களுக்கும் நீங்கள் கீழ்படிய வேண்டும். மேலான ராஜாவுக்கானாலும் சரி, ஹையஸ்ட் அதிகாரத்துக்கும் சரி, அந்த அதிகாரி அனுப்பின கீழே இருக்கிற போலீஸ்காரனுக்கும் சரி, நீங்கள் கீழ்படிய வேண்டும். அம்மா, இதை அந்த சபைக்கு சொன்னா எவ்வளோ ஒரு புரட்சியான காரியம் தெரியுமா, நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சபைக்கு சொல்றது வந்து அதுக்கு ரொம்ப நெஞ்செழுத்து வேணும், தைரியம் வேணும். ஏன் எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா, அதை புரிஞ்சுக்கணுங்க, எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. ஏன் அந்த சபை ரொம்ப கஷ்டம், அங்கே இருக்கிற நிறைய யூதருங்க இருக்காங்க அந்த சபையில். அந்த யூதருங்க எடுத்துக்கிட்டோம்னா, யூதருங்க வந்து முதல் முதல்ல அவங்களுக்கு கவர்மெண்ட்டே இருந்ததில்லை. சாமியல் வர வரைக்கும் அவங்களை ஆண்டது யாரு, யெகோவா அவங்கள ஆண்டார், யெகோவா அவங்கள ஆண்டார். பழைய ஏற்பாடுல யூதர்கள் எந்த கவர்மெண்ட் கீழே ஆரம்பத்தில் இருந்ததில்ல, தியோக்ரசின்ற ஒரு கவர்மெண்ட்ல இருந்தாங்க. அதான் கடவுள் தான் அவங்களுக்கு ராஜாவா இருந்தார். சாமியலுக்கு டைம் தான் ராஜா வேணும்னு அவங்க எடுத்துக்கிட்டது. அப்பத்திலிருந்தே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சந்தேகப்படுற ஆளுங்க அவங்க, ரொம்ப அதுவும் புறமதஸ்தர் கவர்மெண்ட்னா மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வெறுத்து எதிர்த்தது வந்து ரோமர் கவர்மெண்ட். அதனால தான் அங்க தீவிரவாதிங்க இருந்தாங்க, ஜெலட்ஸ், ஜூடாஸ் ஒரு தீவிரவாதி மாதிரி. ஜெலட்ஸ் ரோம கவர்மெண்ட்டுக்கு விரோதமா பெரிய கலகம் புரட்சி செஞ்சு ஒரு டைம்ல ரோம் வெறுத்து போய் இவங்களை இன்னமே விடவே கூடாதுன்னு தான் 70 AD போய் அவங்க எருசலேம் ஆலயம் ஊரே அழிச்சு போட்டாங்க. அடங்கவே மாட்டாங்க யூதருங்க, கவர்மெண்ட்டுக்கு போய் அடங்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட யூதர்கள் இருக்கிற ஒரு சபைக்கு போய் ஒரு அதிகாரங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அடங்குங்கன்னா அடங்குவாங்களா அவங்க, எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப மாத்திக்கணும் அவங்கள, ரொம்ப மாத்திக்கணும். அது மாத்திரம் இல்லாம அப்ப இருந்த ராஜா யாரு, பெரிய நீதிமான், பெரிய ஒரு நீதியான ஒரு ராஜாவா, யார் தெரியுமா அப்ப இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நீரோ. நீரோ அங்க இருக்கிற ராஜா, அவர் எழுதும் போது இருந்த நீரோ. அதை யோசிச்சு பாருங்க. அந்த நீரோ கதையை பார்த்தோம்னா 37 AD பிறந்த மனுஷன், அக்ரிப்பினா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு பிறந்த மனுஷன். அந்த அம்மா ஊர்ல இல்லாத பொம்பளை புருஷனை விரட்டி அடிச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற சீசரை கல்யாணம் பண்ணணும்னு அந்த அம்மா அவரை கவர்ந்து கல்யாணமே பண்ணிச்சு. கல்யாணம் பண்ணி தனக்கு இருந்த புள்ள நீரோவை அவர் தத்தெடுத்து கொள்ளும்படிக்கு பண்ணி, இவன் நீரோக்கு அவர் பேர் கிளாடியஸ், அப்ப இருந்த சீசர் பேர் கிளாடியஸ். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அவரை கவர்ச்சி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. தன் பிள்ளைய எப்படியாவது சீசரா மாத்தணும்னு அவனுக்கு நீரோ கிளாடியஸ்னு பேரை வச்சிருச்சு. பேரை வச்சு நீரோ 17 வயசு வளர்ந்த பிறகு அவருடைய எந்த பிள்ளையும் செஞ்சிட போடாரு அரசனான்னு சொல்லி நீரோவை வச்சு 17 வயசுல அந்த கிளாடியஸ பாய்சன் வச்சு கொல்ல வச்சுச்சு. இவர் நீரோ தான் 17 வயசுல அப்பாவையே அந்த அரசனையே கொன்னார். கொன்னு இவரு நீரோ சீசரா வந்தார். இவரு தான் நீரோ, அப்பதான் அவரு தான் ராஜா. இவர் சீசரா வந்த பிறகு இவர் ஒரு பெரிய இப்படி இருந்த மனுஷன், இப்படி அம்மா கிட்ட வளர்ந்தவர் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய மென்டலு, பெரிய பயங்கரம், ஒரு ஸ்டேபிளா யோசிக்க மாட்டாரு, பயங்கர மென்டலு. தான் கொண்டுட்டார் அப்பாவை, தன்னை யாராவது கொல்ல போறாங்கன்னு பயத்திலேயே வாழ்ந்த மனுஷன். அதனால என்ன பண்ணாரு, தனக்கு இருந்த அண்ணன் தம்பிங்களை எல்லாரையும் கொண்டுட்டான். கொஞ்ச நாளுக்கு போய் அம்மாவையே கொண்டுட்டான். எந்த அம்மா ராஜாவை பண்ணிச்சோ அந்த அம்மாவையே கொண்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வைஃப் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்து வைஃபை கொண்டுட்டான். ராஜா இவரு தான், எவ்வளவு நல்ல ராஜா பாருங்களா. வைஃபை கொண்டுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பயங்கர கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ணவர். ஏங்க இப்படி ஒரு ராஜா இருந்தா நாடு எப்படி உருப்படும், நாடே உருப்பட மாட்டேங்குது. ரோம் ஏன் கீழே போயிட்டு இருக்கு, ஏன் உருப்பட மாட்டேங்குதுன்னா அது காரணம் என்ன சொல்றாரு தெரியுமா, புதுசா ஒரு ஜாதி கிளம்பி இருக்கிறது, அது எந்த ரோம் கடவுளையும் ஆராதிக்க மாட்டேங்குது, அதனாலதான் ரோம் கெட்டு போயிட்டு இருக்கு, அந்த ஜாதி தான் கிறிஸ்தவ ஜாதி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கல ஆரம்பத்துல நான் சொன்னேன், எவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை கொடுத்தான், ரோமே எரிச்சு போட்டுட்டு பைத்தியத்துல யார் மேல பழிய போட்டான், கிறிஸ்தவங்க மேல பழிய போட்டு எத்தனையோ கிறிஸ்தவங்களை எரிச்சு அவங்க மேல தார ஊத்தி நைட்டெல்லாம் அவங்க விளக்கா எரிய விட்டு எத்தனையோ கிறிஸ்தவங்களை சிங்கங்களுக்கு இரையா கொடுத்த ஒரு ராஜா நீரோ. அவர் செஞ்ச துன்பத்தினால தான் கப்பதோசியா கலாத்தியா பொந்து எல்லாத்துக்கும் பெர்சிக்யூஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த பெர்சிக்யூஷன்ல ஆறுதல் படுத்துறதுக்கு தான் பேதுருவே நிருபத்தை எழுதினார். ஆரம்பத்துல உங்களுக்கு நான் சொன்னேன், அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு, அந்த ஆறுதல்ல படுத்துறதுக்கு எழுதுற நிருபத்துல இவர் என்ன சொல்றாரு, அந்த ராஜாவுக்கு கீழ்படியுங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ஐயா பேதுருவே வேற ஒண்ணும் உங்களுக்கு கிடைக்கலையா, இதையா எங்களுக்கு நீங்க சொல்றதுன்னு அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். பேதுருவே ராஜா இந்த மாதிரி சுயநல பைத்தியம் பிடிச்ச ஒரு பைத்தியக்காரனுக்கா நாங்க கீழ்படியும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இந்த ராஜா தான் பேதுருவை கூட்டு போய் தலைக்கீழ சிலுவையில அறைய போறது, அந்த ராஜாவுக்கு கீழ்படியணுமா. புரியுதுங்களா பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்கு. பேதுருவே இவருக்கா கீழ்படியணும், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கா கீழ்படியணும், அதான் எப்படி கீழ்படியணும், இயேசு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்படிச்ச மாதிரி இவருக்கு கீழ்படியணும்னா எப்படியா கீழ்படியணும் அப்படின்னா, எஸ் அதான் சொல்ற, இது பரிசுத்தாவினுடைய கட்டளை, தவறிழைக்காத தேவ வார்த்தையுடைய கட்டளை. ஆம், அவருக்கானாலும் சரி, அவர் வச்சிருக்கிற ரோவஸ்ட் அதிகாரிக்கானாலும் சரி, என்ன பண்ணணும், கீழ்படியுங்க. அவர் பாருங்க அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார், கீழ்படியுங்க, யூ ஹேவ் டு சப்மிட். பாருங்களேன், அவர் வச்சிருக்கிற யாரு, கவர்னருக்கா, இந்த பிலாத்துக்கா, முதுகெலும்பு இல்லாத ஆளு, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, எதிர்க்க வெக்கம் இல்லாம, ஒரு கை கழுவிட்டு இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்ச அந்த பிலாத்துக்கா நான் கீழ்படியணும். ஆமா, அவருக்கு தான் நீங்க கீழ்படியணும். எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியுதுங்களா, ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கு சொல்ற அந்த கட்டளை, அவருக்கு சொல்றார், இது கட்டளை, நீங்க ஒரு எக்ஸலண்ட் லைஃப் வாழ வேண்டும் என்றார், அதான் கட்டளை. இங்கத்தான் ஆரம்பிக்கணும், இங்கத்தான் ஆரம்பிக்கணும். நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தியை உங்க கவர்மெண்ட்டுக்கு கீழ்படிஞ்சு உலகத்துக்கு காமிங்கன்றார். தேவன் மேல பக்தி வச்சிருக்கிறீங்களா, அத உங்க கவர்மெண்ட்டுக்கு, உங்க மேல இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்படிஞ்சு, மன இருதய பூர்வமாக கீழ்படிஞ்சு காமிங்க அப்படின்றார். ஆகவே இது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, நமக்கும் கஷ்டம், நமக்கு நம்ம அந்த நிலைமையிலயா இருக்கோம், அவங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு எப்படிங்க அராஜகம், அநியாயம் பண்றாங்க, அவங்களுக்கு கீழ்படியும், நமக்கு அப்படியா இருக்கு, நமக்கு எவ்வளோ லேஸ் இல்லைங்களா. ஆனால் நம்ம கீழ்படியும் சில காரணங்கள், 2 காரணங்கள் நான் சொல்றேன், ஏன் கீழ்படியணும், ஏன் எப்படி அப்படின்லாம் நமக்கு வரலாம், நமக்கு உதவியா இருக்கும்படிக்கு. இதைத்தான் என் மனசை மாத்தின சில 2 காரணங்கள், ஏன் நம்ம கீழ்படியணும் அப்படின்னா, இந்த கட்டளையினுடைய வெயிட்டை நம்ம உணரணும். முதலாவது எதுக்காக கீழ்படியணும்ன்றாரு, கர்த்தரின் நிமித்தம். அப்படின்னா வேற பாயிண்டே இல்லை, பேசவே முடியாது. நம்ம ஒரு கிறிஸ்தவனா செஞ்சிருவோம், அதை உண்மையான கிறிஸ்தவனா செய்யணும். அது கர்த்தர் நிமித்தம் போட்டு நம்மளை பிடிச்சிட்டார், எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை இல்லைங்களா. கர்த்தர் நிமித்தம் அப்படின்னா என்ன? முதலாவது காரணம் ஏன் கீழ்படியணும்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்படுகிறது வந்து நம்ம கர்த்தருக்கு கீழ்படுகிற மாதிரி, ஒரு கவர்மெண்ட்டை நம்ம எதிர்க்கிறது வந்து கர்த்தரை எதிர்க்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்படுகிறது கர்த்தருக்கு கீழ்படுகிற மாதிரி, அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்தோம்னா கர்த்தரை எதிர்க்கிற மாதிரி. எங்க போட்டிருக்கு? ரோமர் 13:1 போட்டிருக்கு. இந்தியா கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், மோடி, நரேந்திர மோடினால வந்த கவர்மெண்டா இருக்கலாம், சதாம் ஹுசேன் வந்த ஈராக்ல வந்த கவர்மெண்டா இருக்கலாம், ஒபாமா கவர்மெண்டா இருக்கலாம், பாகிஸ்தான்ல இருக்கிற பிரசிடென்ட் மாமூன் ஹுசேன் கவர்மெண்டா இருக்கலாம், ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அமித் கர்சாய் கவர்மெண்டா இருக்கலாம், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் தேவனால் அன்றி ஒரு கவர்மெண்ட்டும் வர முடியாது. அது திருப்பி ஸ்ட்ராங்கா ரிப்பீட் பண்றாரு பாருங்களா அதே வசனத்துல. உலகத்துல வந்திருக்கிற எந்த கவர்மெண்ட்டும் அது கடவுளால் உண்டாக்கப்பட்ட கவர்மெண்ட். அதை உணர்ந்த முதல்ல, ரெண்டாவது அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவர்கள் கடவுளை எதிர்க்கிறார்கள். ரெண்டாவது வசனம் படிங்க.
ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன்
கடவுளுடைய நியமத்துக்கு, அவர் ஆர்டைன் பண்ண ஒரு காரியத்துக்கு கடவுளுக்கே எதிர்த்து நிக்கிறோம்ன்ற மாதிரி அவர் சொல்றார். அது எந்த பைபிள்ல, எந்த பழையற்பாடுல, சங்கீதத்துல பார்க்கலாம், தானியல்ல பார்க்கலாம். ஏன் இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, பிலாத்து வந்து உன்னை சிலுவையில் அறைவதற்கோ விடுதலை செய்வதற்கோ எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா இயேசு என்ன சொன்னாரு? மேல இருந்து உன்னை அதிகாரம் கொடுத்து உனக்கு கொண்டு வரலன்னா உனக்கு முடியாதுன்னார். இயேசுவே அதை பார்த்திருக்கிறார். கவர்மெண்ட் யார் ஏற்படுத்தினது? கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. அது சீசரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், கடவுளால் ஏற்பட்டப்பட்டதுன்றத நம்ம முதல்ல உணரணும். எப்படிங்க நம்பவே முடியலீங்களே? எவ்வளோ அநியாயம் நடக்குது, எவ்வளோ கரப்ஷன் நடக்குது, எவ்வளோ கூத்து நடக்குது, எப்படிங்க கடவுளால் நியமிக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து மூணு அதிகாரத்தை, மூணு இன்ஸ்டிடியூஷனை அவர் அமைச்சிருக்கிறார். முதலாவது அவர் அமைச்சது குடும்பத்தை அமைச்சார். ஞாபகம் இருக்குங்களா? குடும்பத்தை அவர் தான் அமைச்சார். குடும்பம், குடும்பத்துக்கு ஒரு அதிகாரம்னு அவர் அமைச்சு வச்சார். அதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், சொசைட்டினுடைய யூனிட். அதான் ரெண்டாவது அவர் அமைச்சது வந்து சபை. அவர் அமைச்சார், சபைக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்து அவர் அமைச்சிருக்கிறார். மூணாவதாக பராமரிப்புல அவர் அமைச்சது வந்து சமுதாயத்துல கவர்மெண்ட். அவர் தான் அமைச்சது. ஒரு சமுதாயம் ஸ்ட்ரக்சரை, சமுதாயம் உருவத்தை கொடுத்தது அவர் தான். ஒரு கவர்மெண்ட்டை அவர் தாங்க அமைச்சாரு. அந்த சமுதாயம் ஒழுங்கா நடக்கணும், பாதுகாக்கப்படணும் என்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு உருவம் என்ன? கவர்மெண்ட். அவர் தான் டிசைன் பண்ணது. உலகத்தை அவர் சிருஷ்டித்து உலகம் தன் போல போக்கிட்டோன்னு அவர் விட்டுறல. அவர் சிருஷ்டிகர் மாத்திரம் இல்லை, அவர் பராமரிக்கிறவன் கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. இஸ் த காட் ஆஃப் ப்ராவிடன்ஸ். பராமரிப்புல அவர் என்ன செஞ்சாரு? தேசங்களை எல்லாம் உருவாக்கி அந்த தேசங்கள் பாதுகாக்கப்படணும், ஒழுங்கா நடக்கணும் என்பதற்காக கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அவர் தான் அமைச்சார். அவர் தான் அமைச்சது. இந்த கவர்மெண்ட் அவர் தான் அமைச்சதா நம்ம பார்க்கிறோம். ஆகவே கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் முன்னேறி ஒரு பதவிக்கு வரானா, அது அவர்னால் கொண்டு வரப்பட்ட பதவி. அதை நம்ம உணரணும். அதுக்கு பேர் தான் நம்ம பராமரிப்புன்னு கூப்பிடுறோம். கடவுள் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் வேலை செய்யறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் வேலை செய்யறார். ஒரு தீமையான அநியாயமான கவர்மெண்ட்டை அவங்கள நியாயம் தீர்த்து அவங்கள எடுக்கவும் செய்யறாரு. நீதியான கவர்மெண்ட்டை செழிப்பு செய்து அவங்கள ஸ்தாபித்து வளரவும் செய்யறார். ஒவ்வொரு கவர்மெண்ட்லயும் அவர் கிரியை செஞ்சுக்கிட்டு தான் வர்றார். அதை நம்ம பார்க்க கத்துக்கணுங்க. முதலாவது அவருடைய ஏன் இந்த டெமோக்ரஸியா இருக்கிற கவர்மெண்ட், நமக்கெல்லாம் டெமோக்ரஸி மக்கள் ஆட்சின்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அவன் சமுதாயத்துல ஒழுங்கு இருக்கணும், ஆர்டர் இருக்கணும், அநியாயம் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஆசையும் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்த ஆசை அதை பார்க்கணும். அவர் கொடுத்த ஆசையா இருக்குது. ரொம்ப மோசமான கவர்மெண்ட் அப்படின்னா எந்த கவர்மெண்ட் சொல்லலாம்? சில நீரோ இருந்த கவர்மெண்ட் சொல்லலாம். இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ல இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் அவர் தான் நியமிச்சிருக்கிறது. அவர் அலோ பண்ணியிருக்கிறார், அவர் அலோ பண்ணியிருக்கிறார். ஏன் எப்படியோ அப்படிப்பட்ட கவர்மெண்ட்ஸ் எல்லாம் தன்னுடைய இறையாண்மையின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருங்க அனுமதிச்சிருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறார். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இப்படி மோசமா இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட்ஸ் இல்லை. அவர் நியமிச்சிருக்கிறார். எப்படி நியமிச்சு? கொள்கையில அவர் தான் இதை ஏற்படுத்தினது. அவர் ஏற்படுத்தினதுனால அவரை பிரதிபலிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் படுத்த முடியாது, துர்பிரயோகம் படுத்தலாம். ஒரு கல்யாணத்தை அவர் தான் ஏற்படுத்தார், புருஷன் மனைவியின். அந்த கல்யாணம் ஒழுங்கா இல்லாததுக்கு காரணம் அவரா? இல்ல. இப்போ ஒரு சபையை அவர் தான் ஏற்படுத்தினா சபையில அதிகாரம், அந்த சபை அதிகாரம் ஒழுங்கா இல்ல, சபை ஒழுங்கா இல்லாததுக்கு அவர் காரணம், அவர் பிரதிபலிக்கா? இல்ல. அவர் நியமிச்சபடி எல்லாமே இயங்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் தான் நியமிச்சார், கொள்கையில அவர் தான் நியமிச்சார். ஆனா எல்லாமே அவர் நியமிச்சபடி இயங்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் நியமிச்ச அந்த அதிகாரத்தின் புனிதத்தை நம்ம மறுதளிக்க முடியாது. அவர் தான் அதை நியமிச்சிருக்கிறார். அதை நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். தெய்வீக அதிகாரத்தை நம்ம மறுதளிக்க முடியாது. கவர்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, கவர்மெண்ட் அதிகாரங்கள் தங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் படுத்தலாம் இல்லைங்களா, ஆனா அதை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய டிசைன்ல அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழ்படி அது அவர்னால ஏற்பட்டது. அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவன் கர்த்தரை எதிர்க்கிறான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் அந்த கவர்மெண்ட்னுடைய நோக்கம் எதுக்கு, எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் கவர்மெண்ட் ஆண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதாயம் பாதுகாக்கப்படுவதற்கும் அந்த சமுதாயம் ஒழுங்கா செயல்படுவதற்கும். எப்படி? தீமை செய்கிறவர்களை தண்டித்து நன்மை செய்கிறவர்களை பாராட்டி, தீமை செய்கிறவர்களை தண்டித்து தீமையை கட்டுப்படுத்துறதுக்காகவும், நன்மை செய்கிறவர்களை பாராட்டி நன்மையை பரப்புறதுக்காகவும் கவர்மெண்ட்டை ஏற்படுத்தின. அதான் கவர்மெண்ட்டுடைய நோக்கம். சமுதாயம் அப்பதான் ஒழுங்கா நடக்கும். பாருங்களேன் அடுத்த வசனத்தை போட்டிருக்கு, மூணுல, ரோமர்லயே, ரோமர் 13:3.
மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள்.
நல்லது செய்யறவங்களுக்கு இல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள்.
ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான்.
யோசிச்சு பாருங்களேன், பாருங்களேன் பைபிள் எப்படி போட்டிருக்கு. உங்களால கற்பனை பண்ண முடியுமா, நரேந்திர மோடி வந்து தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரனா இருக்குன்னு போட்டிருக்கு. பாருங்க பாருங்களேன், அங்க போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு எப்படி மோசமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் சுவிசேஷம் இதாங்க, காஸ்பிள் சொல்லணும்னா இப்படிதான் ஆரம்பிக்கலாம். பைபிள்ல உங்களை தேவ ஊழியக்காரங்கன்னு போட்டிருக்கு. பாருங்களேன் போலீஸ்காரனை பார்த்து, நம்ம தேவ ஊழியக்காரங்க நீங்க அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. பாருங்களேன், தேவ ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். என்ன? தீமையை கட்டுப்படுத்தி, தீமை செய்கிறவர்களை தண்டித்து தீமையை கட்டுப்படுத்துறதுக்கும், நன்மை செய்கிறவர்களை புகழ்ந்து நன்மையை பரப்புறதுக்கும் தேவ ஊழியக்காரர்களா இருக்கிறான். சமுதாயத்துல ஒழுங்க பாதுகாக்கிறதுக்கு தேவ ஊழியக்காரர்களா, தேவனால் நியமிக்கப்பட்டவர்களா அவங்க இருக்கிறாங்க. அதேதான் பேதுரு சொல்றத நம்ம பார்க்கலாம். பேதுருவில் பாருங்க, அதே சொல்றாரு. 1 பேதுரு 2:14. எதுக்காக கவர்மெண்ட்? 2:14.
மேலான அதிகாரங்களை ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செயல்களுக்கு ஆக்கினையும் நன்மை செயல்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி.
கவர்மெண்ட் எதுக்கு? தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை, தண்டனை, பனிஷ்மெண்ட். குச்சி வச்சிருக்காங்க, கன்னு வச்சிருக்காங்க. எதுக்கு? தீமை செய்கிறவர்களை அடிக்கணும், தீமையை கண்ட்ரோல் பண்ணணும், நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியை கொடுக்கணும். அதுக்கு தான் கவர்மெண்ட். அதனால பாவத்தில் சீரழிந்த மனுஷனுக்கு, உலகத்துக்கு கவர்மெண்ட் வந்து கடவுளுடைய பெரிய இறக்கம். இதை புரிஞ்சுக்காங்க, இது ரொம்ப முக்கியம். பாவத்தில் சீரழிந்த மனிதர்களுக்கு கவர்மெண்ட் வந்து கடவுள் பராமரிப்பின் பெரிய இறக்கம். எப்படி இறக்கம்? பாருங்களேன் எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி நம்ம கவர்மெண்ட்ஸ பார்க்க கத்துக்கணும். ஏன்னா பாவத்தில் சீரழிந்த மனிதர் அடங்குறது ரொம்ப கஷ்டம், அவங்க தீமையை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்தில் அழிஞ்சிருக்கிறான், சீரழிஞ்சிருக்கிறான் போது அவனை கண்ட்ரோல் பண்றது ஈஸி இல்லை, அவன் தீமையை அடக்கிறது ஈஸி இல்லை. அவன் தீமையை அடக்கும்படிக்கு, அவன் தீமை வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்து மோசமா சமுதாயம் கெட்டு போகாதபடிக்கு அடக்கி வச்சிருக்கிற ஒரு சாதனம் தான் கடவுளுடைய இரக்கமா கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா ரொம்ப பயங்கரமா போவோம். வரல கடவுளுடைய இரக்கங்க தீமை வெடிஞ்சு வராதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிற கரப்ஷனை பார்க்குறோம், அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, அப்படி பண்ணுறாங்க, என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்னு பார்த்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நம்ம தவற பார்க்குறோம் இல்லைங்களா. அவங்களே அப்படி இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு, அது ரொம்ப தப்பு. கிறிஸ்தவம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டை நம்ம வந்து சரியாக பார்க்க கற்றுக்கணும். இந்த உலகத்தில் பல கவர்மெண்ட்ஸை பார்த்து கம்பேர் பண்ணலாம். ஓ அமெரிக்கன் கவர்மெண்ட் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த கவர்மெண்ட் ஏங்க மோசமாக இருக்குது, இந்த கவர்மெண்ட் ஏங்க மோசமாக இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்ஸ்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குறைகள் இல்லாமல் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் வந்து பாவ உலகம், சீரழிந்த உலகம், ஆகவே அதில் குறை இருக்கத்தான் செய்யும். ஏன் நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம கடவுளுடைய ஜனங்க இல்லைங்களா, மறுபடியும் பிறந்தவங்க, மீட்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, என்னென்னவோ செய்யப்பட்டவங்க, நம்ம ஒழுங்கா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியுதா, கடவுளுக்குடைய கற்பனையின்படி நம்ம குடும்பத்தை நடத்துறோமா, நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா, நம்மளே ஏ கடவுள் சபையை எடுத்துக்கலாம், சபை தேவனுடைய சம்பத்து, தேவனுடைய குடி இருக்கிற ஸ்தலம், அதை ஒழுங்கா கவன் பண்ண முடியுதா நம்மனால, ஒழுங்கா நம்ம எல்லாம் கற்பனைகளை கீழ்ப்படிந்து பெற்று பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கா நம்ம குடும்பங்கள் இருக்குதா. இப்படி மீட்கப்பட்டவங்களுக்குள்ளேயே குறைகள் இருக்கும் போது கவர்மெண்ட் வந்து முழுசா கடவுள் பயம் இல்லாம, யாருமே கடவுளுக்கு பயப்படாம பாவத்துல விக்கிர ஆராதனை வாழ்ற சகல மனிதர்களையும் பாவம் இல்லாம வெளி வராம கண்ட்ரோல் பண்ணணும்னா அவ்வளவு ஈஸியா, நமக்கே முடியலையே, மீட்கப்பட்டவங்களை வச்சு கவர்மெண்ட் பண்றதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாம் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்து இருக்கிறாங்க, எல்லா பாவிகள், சீரழிந்த மக்கள், உள்ளுக்குள்ள சீரழிவை நிறைந்து பொங்கிக்கிட்டு இருக்கு இச்சையில வாழ்ற மனுஷங்களை, அவங்கள அடக்கி ஆளணும்னா அவ்வளவு ஈஸியா, ரொம்ப கஷ்டம் தானே, புரியுதுங்களா. அது கவர்மெண்ட்ல குறை இருக்கத்தான் செய்யும், சில நேரத்தில் தவறத்தான் செய்யும், அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா பராமரிப்புல கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு இரக்கமா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன கேட்டீங்கன்னா, உனக்கு பிஜேபி மாதிரி கவர்மெண்ட் வேணுமா, இல்ல கவர்மெண்டே இல்லாத அனார்க்கின்னு வாங்க இல்லைங்களா, தமிழ்ல என்ன சொல்றது, அராஜகம், யாருமே இல்லை, அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம், அப்படி ஒரு நிலை வேணுமானா நான் எதை செலக்ட் பண்ணுவேன் தெரியுமா, பிஜேபி கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். இல்ல ஒரு அரேபு கவர்மெண்ட்னு எடுத்துக்கோமே, அந்த அரேபு கவர்மெண்ட் இருந்தாலும் போதும். ஆனா அராஜகமா விட்டோம், கவர்மெண்டே இல்லாம போச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், என்ன பாதுகாக்க முடியாது, என் சொத்தை பாதுகாக்க முடியாது, என் குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. அவன் 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 இஷ்டத்துக்கு கொலை செய்யலாம், அவன் அவன் யார் யார மனைவி வேணும் கற்பழிச்சுக்கலாம், அவன் அவன் யார் யார் கையை காலை உடைக்கணுமோ உடைச்சிக்கலாம், யாருமே அதை கேட்கறதுக்கு இல்லை, தீமையை அடக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா என்னங்க ஆகும், நம்மெல்லாம் இவ்வளோ ஒழுங்கா இருக்க முடியுமா, சம்பாரிச்சது சாப்பிட முடியுமா, வாழ முடியுமா ஒழுங்கா, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்தெடுக்க முடியுமா, என்ன அராஜகம் உலகத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தீமை பாவ மனுஷனுடைய சீரழிவெல்லாம் வெளியே காட்டுற அளவுக்கு கவர்மெண்ட்லாம் போயிருச்சுன்னா என்ன ஆயிரும். ஆகவே அதெல்லாம் அடக்கும் படிக்குத்தான் தேவன் இந்த கவர்மெண்ட்டை தம்முடைய இறக்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். புரியுதுங்களா, எல்லா கவர்மெண்ட்ஸும் பர்ஃபெக்ட் இல்லைதான், ஒழுங்கு இல்லைதான், ஆனா அது சீரழிந்து இருக்கிற பாவிகள் இருந்த உலகத்துல பாவிகள் தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு நன்மை எது, தீமை செஞ்சா அடி உழுவணும், ஜெயிலில் போடணும், தூக்கு போடணும், அப்படி போட்டாதான் ஒழுங்கா அவங்க இருப்பாங்க, அப்படி போடாம விட்டோம்னா இருக்க மாட்டாங்க. அதை செய்யறதுக்கு கடவுளுடைய இரக்கமா என்ன பண்ணிருக்காரு, கவர்மெண்ட் அமைச்சிருக்கிற, அப்படி நம்ம பார்க்க கத்துக்கணும். அப்படி பாருங்களேன், இன்னைக்கு நான் ஒழுங்கா சம்பாரிச்சு வீட்டுல இருந்து என் குடும்பம் ஒழுங்கா இருக்கிறதுக்கு, பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கிறதுக்கு அராஜகமா இல்லாத காரணம் யாருங்க, நரேந்திர மோடி கவர்மெண்ட் தானுங்க. அவங்களுக்காக நம்ம ஜெயிக்க கூடாது, அவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரமா செலுத்தக்கூடாது. கவர்மெண்ட்டே இல்லாம போச்சுன்னா கடவுள் போ கவர்மெண்ட்டே இல்லாம விட்டாருன்னு நம்ம கம்பேர், எந்த கவர்மெண்ட்டும் மோசம் தான் எடுத்து பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் இல்லைதான் கவர்மெண்ட், எல்லாம் எவ்வளவு கற்பழிக்கிறாங்களே, அதை பண்றாங்களே, இதை பண்றாங்களே, பாவி மனுஷங்களை என்ன பண்றது, நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா, நம்ம சபை ஒழுங்கா பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் வேர்ல்ட்ல தான் இருக்கும். நம்ம பெரிய ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை. நீ ஒழுங்கா நடத்துறியா உன் வீட்டை, உன் வீட்டு கவர்மெண்ட் ஒழுங்கா இருக்கா? அதை நம்ம கேட்டு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆகவே கவர்மெண்ட் தேவனால் கொடுக்கப்பட்ட, சீரழிந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இறக்கம். அது தேவனால் நியமிக்கப்பட்டதுனால் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். எதுக்காக? கர்த்தரின் நிமித்தம் அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனா சில கேள்விகள் நமக்கு வரலாம். ஒருவேளை கவர்மெண்ட் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா செய்ய சொல்லி நமக்கு சொல்லிச்சுன்னா நம்ம என்ன பண்றது இல்லைங்களா? விரோதமா செய்ய சொல்லிச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அதுக்கும் கீழ்ப்படியணுமா? இல்ல, அது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் நமக்கு இருக்கு. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது, வேண்டியதில்லை. ஆனா கவனிச்சுக்கோங்க, ஆனா அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியாம போனாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு நான் நிக்கிறேன், சத்தியத்துக்காக நிக்கிறேன். நின்னதுனால அந்த கவர்மெண்ட் கொடுக்கிற எந்த விதமான தண்டனைக்கும் நான் ரெடியா இருக்கிறேன்றத கொண்டு தான் நம்ம அதை கீழ்ப்படியாம போனோம். புரியுதுங்களா? நான் சத்தியத்துக்காக நிக்கிறதுனால, ஆண்டவர் வார்த்தைக்காக நிக்கிறதுனால எனக்கு அந்த கவர்மெண்ட் கட்டளை உடைக்க வேண்டியதா வருது. அதை உடைக்கிறதுனால அந்த கவர்மெண்ட் கொடுக்கிற தண்டனைக்கு நான் கீழ்ப்படிவேன்ற ஒரு மனநிலைமையில தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படிதான் பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். நான் உதாரணத்துக்கு பைபிளை பிரீச் பண்ண கூடாதுன்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுது, என்ன பண்றது? கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு பேசாம இருந்திருந்தா இல்ல, நான் பிரீச் பண்ணுவேன். ஆனா பிரீச் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ண ஆள் அனுப்பினாலும் நான் அதுக்கும் ரெடியாகி அரெஸ்ட் ஆகி போவேன். அதனோட விளைவுகளை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படி கீழ்ப்படிவேன் கவர்மெண்ட்டுக்கு. புரியுதுங்களா? கவர்மெண்ட் சைடு தப்பு இல்லை. ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கும். எல்லா பரிசுத்தவான்களும் அப்படித்தாங்க இருந்தாங்க. தானியல் எடுத்துக்கங்க, அவர் மாய் மாடல் சிட்டிசன், பிரைம் மினிஸ்டரா பண்ணி வச்சிருக்காங்க அவர். அவரை மாதிரி சிட்டு பத்மபூஷன் எல்லா அவார்டும் அவருக்கு கொடுத்து சிட்டிசன் மாடல் பிரைம் மினிஸ்டரா பண்ணி வச்சிருக்காங்க. பிரசிடென்ட் அந்த ஊருக்கு அவர் தான், டேனியல். அவர் என்ன பண்றாரு? கவர்மெண்ட் ஒரு ரூல் வருது, ஜெபம் பண்ணக்கூடாது. இனிமே நேபுகாக நேசரை விட்டு வேற யாரையும் நீங்க ஆராதனை பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு? யாருமே எதுவுமே கேட்காத மாதிரி போய் மனுஷன் போய் உட்காந்து கதவை திறந்து ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாங்க? பிடிச்சிட்டு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அவர் உடனே பெரிய தர்க்கம் பண்ணி பந்து பண்ணி ரிபலியன் பண்ணாரா இல்ல தர்ணா தர்கா ஏதாவது பண்ணாரா? இல்ல, அமைதியா போய் சிங்கம் வாயில போடுறதுக்கு தூக்கி போட்டாங்க, அவர் போனாரு. அதான் நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர்களுக்கு சொன்னாங்க, நீங்க இன்னமே இயேசுவின் நாமத்துல பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பாருங்களேன், படிங்க அந்த வசனம். அப்போஸ்தலர் நடுவில் 4:18.
அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள்.
கவர்மெண்ட் எதிர்த்தாங்க தான். புரியுதுங்களா? எதுக்கு எதிர்த்தாங்க? கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் எதிர்க்கத்தான் செய்யணும். ஆனா எதிர்த்து அதுக்கு தண்டனை அவங்க வாங்கிட்டாங்க. போல் கூட அதான் சொல்றாரு. இப்போ ரோமர்ல பார்த்து ஃபிலிக்ஸ பார்த்து சொல்றாரு, நான் கவர்மெண்ட் படி தப்பு செஞ்சிருந்தேனா நான் தூக்குக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணேன். அதனால நீங்க தூக்குக்கு போடணும்னு நீங்க கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா நான் அதுக்கு அடி பண்ணிடுறேன். அது தாங்க நம்ம கவர்மெண்ட் கடவுளுடைய வார்த்தையை, ஒரு கிறிஸ்தவனாக கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு கவர்மெண்ட்டுடைய கட்டளையை நான் உடைக்க வேண்டியது வந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட் தருகிற தண்டனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதனுடைய விலையை உணர்ந்து தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆகவே இதை நம்ம சில பயன்பாடுக்கு நான் பார்த்து முடிக்கிறேன். பாருங்க பேதுரு சொல்றது, அந்த வசனம் படிங்க, எவ்வளவு ஆழம் இருக்கு. நீங்கள் மனுஷருடைய அதிகாரங்கள் யாவற்றுக்கும் கர்த்தரின் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ராஜாவுக்கானாலும் சரி, மேலான அதிகாரி ராஜாவுக்கான அவன் அனுப்பின அதிகாரிகளுக்கானாலும் சரி. ஆகவே பேதுரு வந்து நமக்கு எக்ஸலண்ட் லைஃப் வாழ்றது எப்படி, சமுதாயத்தில் நம்ம ஒரு மனதை கொள்ளை கொள்ளும் வாழ்க்கை வாழ்றது எப்படி, எப்படின்னா எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அங்க வச்சிருக்கிற எந்த அதிகாரத்துக்கு இல்லை நீ கீழே இருக்கிறியோ அதுக்கு நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியணும். அதாங்க முதல்ல ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா முதலாவது கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணும். கவர்மெண்ட் அனுப்புகிற சகல ஆஃபீஸர்ஸுக்கும் கீழ்ப்படியணும். இன்னும் நம்ம பாஷையில் சொல்ல போனோம்னா நரேந்திர மோடிக்கு நம்ம கீழ்ப்படியணும். நரேந்திர மோடி அனுப்பின சகல கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் நம்ம கீழ்ப்படியணும். அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு, ரயில்வே மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு, டாக்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க போடுற ரூல்ஸுக்கு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், வாட்டர் சப்ளை மினிஸ்டர், எலக்ட்ரிசிட்டி போர்டு மினிஸ்டர், அவங்க எல்லாருக்கும் டிராஃபிக் மினிஸ்டர் நம்ம கீழ்படியும். எல்லா எம்எல்ஏஸ் கீழ்படியணும், கவுன்சிலர்ஸ் கீழ்படியணும், போலீஸ் கமிஷனர் கீழ்படியணும், இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, போலீஸ்காரு, நம்ம லிங்கராஜபுரம் சர்க்கிள்ல நிக்கிற டிராபிக் போலீஸ், எல்லாருக்கும் கீழ்படியுங்கள், கீழ்படியுங்கள். பாருங்களா, அதுக்கு பெரிய உதாரண புருஷர் யாருங்க? கர்த்தர் நிமித்தம் பார்க்கிறோம், அவர் தாங்க எல்லாத்துக்கும் உதாரண புருஷர். தன் பெற்றோருக்கு கீழ்படிந்தது மாத்திரம் இல்ல, அவருக்கு வந்து அவரை வளைக்கணும், அவர் எப்படியாவது மாட்டை விடணும்னு சொல்லி, அவர் கவர்மெண்ட்டுக்கு விரோதமா இருக்கிறாருன்னு சொல்லி டாக்ஸ் கட்டலாமா வானாவான்னு அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன சொன்னாரு? ஒரு காயினை கொடுங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னார் அவரு? ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கு செலுத்துங்க. அவர் செலுத்தினாருங்க. டெம்பிள் டாக்ஸ் கட்டலாமா? டெம்பிள் டாக்ஸ் கட்டினா அவங்க வாங்கி எல்லாத்தையும் கொள்ளதான் செய்ய போறாங்க. ஃப்ராடுங்க ஆலயத்தில் இருக்கிறவங்க எல்லாம், காய்பா அண்ணா பண்றவங்க, கட்டலாமா? நான் ஏன் கட்டணும்? அவங்க ஃப்ராடுன்னு அவர் இருந்தாரா? இல்ல, பேதுருவே போய் மீன் பிடிச்சி அவங்களுக்கு டாக்ஸ் கட்டு, டாக்ஸ் கட்டு. அவரு சத்தியத்துக்காக நின்னதுக்காக அதிகாரம் கொடுத்த தண்டனை, சிலுவை மரியந்து பரியந்து அவரு மறிச்சு அதிகாரத்தை கீழ்படிச்சதுனால தாங்க மறிச்சாரு. சீசர்களை எழுப்பி, அவர் கூட இருக்கிற கூட்டத்தை எழுப்பி, அவர் போற எழுப்பி இருக்க முடியாது, பண்ணாரு. அதிகாரத்துக்கு கீழ்படிஞ்சு முன்னுதாரண புருஷனாக அவர் மறிச்சார். அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிட்டு அதிகாரங்களை கீழ்படியாம நம்ம எப்படி இங்க இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதனால சில ஒருத்தர் சொன்னாரு, அதுதாங்க நான் அதிகாரத்துக்கு ரொம்ப கீழ்படாதான், போ பாண்டவருக்கு நான் கீழ்படுகிறேன், இவருக்கு பாதிரியாருக்கு கீழ்படுகிறேன். அது தப்பு. இன்னமே பேதுரு சொல்ல போற கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி, ஆண்டவர் அமைச்ச அதிகாரங்கள், இதெல்லாம் கள்ள போதகம் வந்து கடவுளால வந்ததே அல்ல, அதை நம்ம பாத்துக்கணும். அதெல்லாம் பொய். பேதுருவே சொல்ல போறாரு, அடுத்த வசனம் எல்லாம் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசி எதிர்த்து வீட்டுல கூட சேர்க்காதீங்கன்றாரு. அவங்கள பத்தி இல்ல, புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் மூணு அதிகாரங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு, அந்த அதிகாரத்துக்கு கீழ்படியணும் நம்ம. சரி, பயன்பாடுக்கு சில காரியங்களை பார்ப்போம். இந்த அதிகாரத்தை குறித்து நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. பயன்பாடுக்கு நான் இதுல ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேங்க, நான் ஒரு அறிக்கையை செய்யணும். என் பாவத்தை இது சுட்டி காமிச்சிருக்கு, நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறேன். ஆகவே ஒரு ஒரு என்னுடைய ரெசல்யூஷன்ஸா நான் எழுதியிருக்க, உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கலாம். என்னுடைய ரெசல்யூஷன்ஸா நான் எழுதியிருக்கிறேன். இன்னுமே நுணுக்கமான விஷயத்திலையும் இந்த கட்டளையை கீழ்படிவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன மாதிரி கட்டளைகள் பாருங்களேன். இன்னுமே நான் ஸ்பீட் லிமிட்ஸை பத்தி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். ஒரு ரோடில் 40 கிலோமீட்டர் தான் போகணும், 60 கிலோமீட்டர் தான் போகணும்னு ரூல் போட்டிருந்தா அது யாருடைய அதிகாரம்? டிராஃபிக் போலீஸ் அதிகாரம், அதிகாரம் ஆண்டவர் அமைச்ச அதிகாரமா பார்ப்பேன். இந்த ரோட்ல ஆண்டவர் 60 தான் என்ன விட்டுருக்கிறார், அதுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸா நான் கீழ்படிவேன். இனிமே ஹெல்மெட் போடணும் அப்படின்னா ஹேர் ஸ்டைல் கெட்டுறோம்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், ஹெல்மெட் போட்டே போடுவேன். ஹெல்மெட் போட்டே போடுவேன். டிராஃபிக் போலீஸ் அவமானப்படுத்துறது தேவனுடைய ஊழியக்காரன். அவன் எவ்வளவு வாட்டி அவமானப்படுத்தி இருக்கிறோம். அவர் இருக்கிறதுனால தாங்க அங்க ஃபுல்லா டிராபிக்கே ஆகுது. அந்த மாதிரி எப்படியெல்லாம் பேசி இருக்கிறோம். இஸ் த மினிஸ்டர் ஆஃப் காட், தெரியுதா நமக்கு? கடவுளுடைய ஊழியக்காரங்க அப்படி பேசக்கூடாது, தப்புங்க அது. கடவுளை பேசுற மாதிரி அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது, அவர்கிட்ட இருந்து ஓடுறது, நோ, அவருக்கு நான் கீழ்படிவேன். எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும் நம்ம லைஃப், யோசிச்சு பாருங்க. அவருக்கு நான் கீழ்படிவேன். இன்னுமே டாக்ஸ் கட்டுறதுல நான் ஜாக்கிரதையா இருப்பேன். என்னுடைய எல்லா வருமானத்தையும் டாக்ஸ், அவர் வருமானத்தை சிலது மறைக்கிறது இருக்கு, அதை நான் மறைக்க மாட்டேன். இன்னுமே எல்லா வருமானத்தையும் காமிச்சு ஒழுங்கா நான் டாக்ஸ் கட்ட போறேன். வெறும் வீட்டு டாக்ஸ் மாத்திரம் இல்ல, ஹவுஸ் டாக்ஸ் நான் சில டைம்ல கட்டாமல் பல வருஷங்கள் விட்டுட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து பெனால்டி கட்டுற மாதிரி வந்துச்சு. அது தப்புன்னு நான் உணர்றேன். என் ஹவுஸ் டாக்ஸும் ஒழுங்கா நான் கட்டுவேன். இன்னுமே கண்ட இடத்துல டாய்லெட்டு, பபுள் கம் துப்புறது, குப்பைய ரோட்ல கண்ட இடத்துல தூக்கி போடுறது, அதெல்லாம் செய்யலாமா? பிபிஎம்பி கவர்மெண்ட்டுடைய அதிகாரம் இல்லை? எப்படி கிளீன் பண்ணுறாங்க? கண்ட இடத்துல நம்ம சர்ச் குப்பையை எடுத்துகிட்டு போய் இங்கேயே ஒரு டைமில் போட்டு வச்சோம். ஒருத்தர் வந்து அவமானமாக பேசினாங்க, என்னங்க சர்ச்சு நடத்தி அசிங்கமாக கிளாஸ் எல்லாம் வெளியே போட்டிருக்கீங்க, நம்ம பண்ணலாமா அது? இல்லையே, கண்ட இடத்துல குப்பை போடுறது, காரி துப்புறது, அசிங்கம் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாதுங்க. அதாங்க எக்ஸலண்ட் லைஃப். வெளியே நம்ம பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கண்ட இடத்துல அவமானமாக நம்ம நடந்துக்கக்கூடாது. இன்னொன்று, ஓட்டு போடுற விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இருந்திருக்கிறோம், என்னங்க பிரயோஜனம், எனக்கு டைம் வேற இல்லை, லீவ் எல்லாம் எடுத்துட்டு எப்படி போறதுன்னு. என்னமே நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுத்த உரிமை, என்னால முடிஞ்சு எனக்கு என் அறிவுக்கு எட்டி யார் ஒழுங்கா கவர்மெண்ட் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்து, என் அறிவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஞானத்துக்கு நான் அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிப்பேன். அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கல, மத்தவங்க வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் நியமிச்ச ஆளை கொண்டு வந்திருக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்தி என்னுடைய உரிமையை நான் யூஸ் பண்ணுவேன். இதாங்க கவர்மெண்ட் கீழ்படுகிறது. கடைசியாக நம்முடைய மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆனாலும் சரி, நம்ம பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி ஆனாலும் சரி, சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா ஆனாலும் சரி, அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் பேசுவேன், கனம் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல ஒரு நாள் இவங்க மூணு பேருக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவேன், அவங்கள ரொம்ப கனம் பண்ணுவோம், ஆனர் பண்ணுவோம். எவ்வளவு கேவலமா பேசுறோம், எவ்வளவு அவமானமா, கடவுளுடைய ஊழியக்காரங்க அவங்க எல்லாம், அவங்கள பத்தி ஜோக் பண்றதோ அவமானப்படுத்துறதோ அசிங்கமா பேசுறதோ நான் பேச மாட்டேன். அவங்க செய்யற காரியங்கள் சிலது பிடிக்காம இருக்கலாம், அவங்க எடுக்கிற முடிவுகள் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் கீழ்படிவேன். இதாங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய முடிவு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். ஏன், அவர் கர்த்தரின் நிமித்தம்னு சொல்லிட்ட பிறகு ஒரு கிறிஸ்தவன் அதை பத்தி சீரியஸா எடுக்காம இருக்க கூடாதுங்க. நான் கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்றது மூளையில உட்காந்து ஜபம் பண்ணி பஜனை பண்றது இல்லைங்க. கர்த்தரை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்னு என் கவர்மெண்ட்டுக்கு கீழ்படிஞ்சு நான் உலகத்துக்கு காமிப்பேன். இதெல்லாம் ஏன் அவன் இப்படி செய்யறான்னு ஒரு நாள் யாராவது கேட்கிற ஒரு நாள் வராதா? அன்னைக்கு நான் கர்த்தரை நேசிப்பதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இதாங்க எக்ஸலண்ட் லைஃப், இதாங்க கிறிஸ்தவ லைஃப், கிறிஸ்டியன் லைஃப் இன் ஆக்ஷன் வாங்க. கிறிஸ்தவ லைஃப் மூளையில உட்காந்து பஜனை பாடுறது இல்லை, கிறிஸ்தவ லைஃப் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில இருக்கணும். பழைய பரிசுத்தவான்கள்லாம் எப்படிங்க உலகத்தையே தலைகீழா மாறி ரோம் அரசாங்கத்தையே மாத்தி கிறிஸ்தவ அரசாங்கமா எப்படிங்க மாத்தினாங்க? இப்படி உலகத்துல வாழ்ந்து தான் எப்படி நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். எவ்வளவு அழகான லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை, யோசிச்சு பாருங்களேன். இப்படி நம்ம வாழும் போது, இப்படி ஒழுங்கா கவர்மெண்ட்டுக்கு வாழும் போது, நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பொய் மதங்க, கவர்மெண்ட்டுக்கு விரோதமா வெறும் தீவிரவாதிகள் ஏற்படுத்துற ஒரு பொய் மதம் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு விரோதமா பந்து பண்ற ஒரு மதம், எல்லாம் ஒரு நாள் பந்து, ஃபுல் டே இந்தியா பந்துன்னு பண்ற ஒரு மதம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்தவ மதம் பாருங்களேன், கவர்மெண்ட்டுக்கு கீழ்படியுங்க. இப்படி ஒரு மதம் வந்து இப்படிப்பட்ட மக்களா நம்ம இருந்தவனா யோசிச்சு பாருங்க, அந்த கவர்மெண்ட் பாக்குறது என்ன நினைக்கும்? எல்லா கவர்மெண்ட்ஸும் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா மனிதர்களும் கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டாங்களான்னு பிஜேபியே நினைக்கிற ஒரு காலம் வராது. இப்படித்தாங்க உலகத்தை மாத்துறது. நம்ம நம்ம யோசிச்சுக்க ஆரம்பிக்கணும். நம்ம இன்னுமே லிங்கராஜ்புரத்துல நம்ம டிராபிக் போலீஸ் ஆனாலும் சரி, கிரைம் போலீஸ் ஆனாலும் சரி, இந்த சர்ச்ல இருக்கிறவங்க ஒருத்தரும் ரூல்ஸை மீற மாட்டாங்க. இந்த சர்ச்ல இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப மதிப்பாங்கப்பா, தேவ ஊழியக்காரங்கன்னு கூட சொல்றாங்க நம்மள. இவங்க வெஹிக்கிளை எடுத்து பார்த்தோம்னா, இப்போ என் வெஹிக்கிளை நான் காரை விற்று வேற காரை வாங்க போறேன், என் கார் எடுத்து அவங்க பேக்பெரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதில் போட்டு நம்பர் போட்டு பார்த்தாங்கன்னா எத்தனை தடவை டிராஃபிக் சிக்னலில் மீறி இருக்கிறேன், எங்க நோ பார்க்கிங்ல நிக்க வச்சிருக்கேன், எல்லாம் வந்துடும். நிறைய லிஸ்ட் எனக்கு இருக்குங்க. இனிமேல் காரை மாத்தி இன்னுமே ஒரு தப்பு வரக்கூடாது. என் வெஹிக்கிளை போட்டு ஆச்சரியப்படணும், இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமான்னு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். ரூல்ஸை ஒழுங்காக மாற்றிருக்கிறான், இவன் ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கான், அதாங்க சாட்சி. அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறாரு. ஒழுங்காக இந்த பொலிட்டிஷியன்ஸு, இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம சின்னது தான், இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் டாக்ஸை கட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க கண்டவடியில் கண்ட இடத்துல குப்பை போட மாட்டாங்க, காரி துப்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். கடவுள் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணேன்.